காலை வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே. இந்த காலை பொழுதினில் உங்களை எல்லாம் முத்தமிழ் சங்கத்தின் ஓனலி வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியினுடைய திருக்குறள் செங்கோன்மை அதிகாரத்திலிருந்து வருகிறது. முதல் குறள், இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டாச்சையின். உலகத்தை எல்லாம் காப்பாற்றுவன் அரசனாவான். அவன் தன் செங்கோலை முறை தவறாமல் செலுத்தி வருவானே ஆனால் அவனை அந்த செங்கோலே காப்பாற்றும் என்கின்றார் திருவள்ளுவர். இதே அதிகாரத்தில் அடுத்த குறள், என்பதைத்தான் ஓரா முறை செய்யா மன்னவன் தன்பதைத்தான் தானே கெடும். முறையிட வேண்டி வரும் குடிமக்கள் தன்னை எளிதில் பார்க்க முடியாதபடி இருந்து கொண்டு அவர்கள் கூறுபவற்றை நன்கு ஆராயாமல் முறையான நீதி வழங்காத அரசன் இறுதியில் தாழ்ந்த நிலையை தானே எய்தி கொள்வான் என்கின்றார் திருவள்ளுவர். முத்தமிழ் சங்கத்தினுடைய முன்னாள் துணைத் தலைவரும் என்றும் நம்முடைய முத்தமிழ் சங்கத்தினுடைய வாட்ஸ்அப் குழுவில் இன்றைய ஒரு தகவல் அளித்திடும் ஐயா திரு ஸ்ரீசாமி அவர்களுடன் உரையாட உள்ளோம். வணக்கம் ஸ்ரீ.
வணக்கம் மணி. வணக்கம் முத்தமிழ் சங்க வானிலை நிகழ்ச்சி கேட்கிறவங்க எல்லாருக்கும்.
இது ரொம்ப நாளாவே நாங்க வந்து இந்த உங்களை வந்து பேட்டி காணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஏன்னா வந்து நீங்க தினமும் ஒரு ஒரு தகவல், இன்றைய ஒரு தகவல்ன்ற பேர்ல தினமும் அதுக்காக ஒரு நேரம் ஒதுக்கி அதற்காக நிறைய தயார்படுத்தி நீங்க வந்து எங்களுக்காக ஒரு ஒரு அறிவுரைன்னு சொல்லலாம், சிரிக்க சிந்திக்க அப்படின்னு சொல்லலாம், எப்படி அந்த மாதிரி ஒரு பணியை செஞ்சுட்டு வரீங்க, அதற்கு முதல்ல எங்களுடைய வணக்கமும் நன்றியும் ஸ்ரீ.
நன்றி மணி. மணி, இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து முதல் நன்றி வந்து முத்தமிழ் சங்கத்துக்கு தான் சொல்லணும். ஏன்னா நமக்கு அப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த வாட்ஸ்அப் வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடிதான் எனக்கு வாட்ஸ்அப்னா என்னன்னே தெரியும். அதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப் கிடையாது. ஏதாவது மெசேஜ் வரும், ஹாட்மெயில வரும், இல்லைன்னா வேற ஏதாச்சும் ஒரு சேனல்ல வரும், நம்ம பார்ப்போம், மற்றவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டே இருப்போம். இது இந்த முத்தமிழ் சங்க பிளாட்ஃபார்ம்ல தான் இந்த கோவிட் நேரத்துல கண்ணாமண்ணு மெசேஜ் வர ஆரம்பிச்சு அதை ஃபார்வர்ட் பண்ணி சில கிரிட்டிசைஸ் வரும். அந்த கிரிட்டிசைஸ் பண்ணதான் எனக்குள்ள ஒரு ஆர்வம் தோணுச்சு. ஏன்னா இப்போ சில நம்ம உறுப்பினரை பாத்தீங்கன்னா, சில பேர்லாம் பாத்தீங்கன்னா, இப்போ அன்னபூர்ணி, நீங்க, அப்புறம் தமிழ் ஆர்வம் செந்தில், இவங்க எல்லாம் வந்து ஒரு ஒரு பணி எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் இதுக்கு முன்னாடி எல்லாம் சுஜாதா, ராஜா, இவங்க எல்லாம் பண்ணாங்க. நமக்கு வந்து அவங்களுக்கு வந்து அவங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம பண்ணாங்க. எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி ஏதாவது பண்ணணும்னு ஒரு ஆசை. அந்த மாதிரி ஒரு ஆசைதான் இப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு பணியை செய்ய தூண்டுச்சு எனக்கு.
நேரில்
வந்துட்டு நம்ம வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் பண்றப்போ சில பேர் திட்டுவாங்க, என்னையா இதெல்லாம் ஃபார்வர்ட் பண்றேன்னு. அப்போ தோணல எனக்கு, என்னடா இது, இந்த மாதிரி எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்றாங்க. அப்புறம் தான் யோசிச்சேன், சரி நம்ம வந்துட்டு தேவையில்லாதெல்லாம் இது பண்றது கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி நல்ல விஷயமா அனுப்பலான்னு. அப்ப நமக்கு 1000 பேர் அனுப்புறாங்க, அதுல ஒரு 10 மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணும். அந்த 10 மெசேஜ் ஏன் நம்ம நல்ல மெசேஜா பண்ணக்கூடாது, திருக்குறளை எடுத்து பண்ணலாம்னு பார்த்தோம். அப்ப நீங்க வார வாரம் அந்த ரேடியோ நிகழ்ச்சியில திருக்குறளை சொல்றதுனால சரி மணி அந்த சேவையை பண்றாரு, சரி நம்ம வேற ஏதாவது பண்ணுவோம். அப்போதான் நம்ம வந்து கண்ணதாசன் படிக்கிறோம், ஓஷோ படிக்கிறோம், நிறைய படிக்கிறோம். அதே நம்ம படிக்கிறோம், ஆனா சில பேர் அதை வந்து தத்ரூபமா எடுத்து ஒரு ஒரு மெசேஜா அனுப்புவாங்க. அந்த மாதிரி அனுப்புற மெசேஜ் எல்லாம் சேவ் பண்ணி ஒரு ஒரு பேங்கே வச்சிருக்கேன். அது வந்து இப்போ எல்லாருக்கும் ஒன்னு அனுப்பணும்னு ஒண்ணு தோணுச்சு. அது ஆரம்பிச்ச சில பேர் வரவேத்தாங்க, சில பேர் சொன்னாங்க நல்ல கருத்தா இருக்கு, சரி அப்போ இதையே நம்ம டெய்லி பண்ணுவோம். எல்லாரும் ஒரு ஒரு பணியை செய்யறாங்க, நம்ம எனக்கு முடிஞ்ச வரைக்கும் ஒரு இது பண்ணலாமே நான் ஆரம்பிச்சேன். இதுதாங்க இந்த கிரிட்டிசைஸ் தான் வந்து எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா மாறி ஒரு நல்ல விஷயத்த டெய்லி அனுப்புவோம்.
சரிங்க, ரொம்ப சிறப்புங்க, ரொம்ப சிறப்பு. அதாவது அந்த நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணும் போது நம்மள அதுக்காக சோர்ந்து விடாம அதை வந்து அதை அந்த இதை ஊனி எழுந்திருச்சு நினைங்க பாருங்க. அது எங்களுக்கு ரொம்ப உங்களுக்கு எந்த அளவுக்கு உபயோகப்படுதோ அதை விட அதிகமா எங்களுக்கு ரொம்ப உபயோகமான தகவல்கள் நிறைய அனுப்புறீங்க. இப்ப சமீப காலத்துல சொல்லுவாங்க இந்த மாதிரி வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில வர்றதெல்லாம் பொய்யின்வாங்க. ஆனா நீ அதுல வந்து நல்லதை எடுத்து நல்லதை செய்யற உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு வரவேற்பு இருக்கும். இதுக்காக நீங்க எப்படி எல்லாம் தயார்படுத்திக்கிட்டீங்க ஸ்ரீ? என்னென்ன மாதிரி புத்தகங்கள் எல்லாம் படிக்கிறீங்களா, இல்ல இதுக்காகவே செய்றீங்களா, இல்ல சாதாரணமா உங்களுக்கு புத்தகம் படிக்கிற பழக்கம் உண்டுங்களா?
இல்ல புத்தகம் வந்து நான் அவ்வளவா படிக்கிறது, எனக்கு வந்து கேள்வி ஞானம், மத்தவங்களை படிக்க வச்சு நான் கேட்டுப்பேன். அதுலதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது வந்துட்டு சின்ன வயசுல இருந்தா பழகி போச்சு எனக்கு. எக்ஸாம் அப்ப கூட குரூப் ஸ்டடின்னு சொல்லிட்டு மத்தவங்களை படிக்க சொல்லிட்டு நான்
கேட்டுருப்பேன்.
எனக்கு அந்த மாதிரி இதுலதான் நிறைய. அப்போ படிக்கும் போது நமக்கு அவ்வளவா சில பேருக்கு படிக்கும் போது தத்ரூபமா போவாங்க, எனக்கு வந்து கேட்கும் போது அதுக்கு அப்படியே அந்த கற்பனையில போயிட்டு அது ஒரு கதாபாத்திரமே மாறி அது நல்லா இன்னும் கொஞ்சம் நல்ல உருக்கமா போகும் எனக்கு. அதனாலதான் இது இப்ப வந்து வாட்ஸ்அப்ல வர்றதான் நான் வந்து கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி சேவ் பண்ணி அதுக்கப்புறம் அனுப்புறது. பிளஸ் சில சமயத்துல சில இதுல பார்க்கும் போது அதை அப்படியே போட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டைப் பண்ணோம். என்ன டைப் பண்ணது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. கட் அண்ட் பேஸ்ட் ஈஸி, முடிஞ்ச வரைக்கும் இப்போதைக்கு என்னால முடிஞ்ச வரைக்கும் இன்னும் கொஞ்ச நாள் எவ்வளவு நாள் பண்றோம்னா பண்ணுவேன்ற ஒரு வைராகத்துல இருக்கேன் நானு. அது அப்படியே நடந்ததுன்னா ரொம்ப நல்ல விஷயம் தான்.
சரிங்க, இது வந்து நீங்க வந்து இத வந்து சாதாரணமா இந்த செய்திகள் அனுப்புறத அப்படியே விட்டுடாம இத வந்து ஒரு தொகுப்பாக வெளியிடணும். ஏன்னா எல்லாருக்கும் நல்ல ஒரு உபயோகமாக தானே இருக்கும் இல்லைங்களா?
வருது. தினமும் நம்ம எல்லாம் வாழ்க்கையில இதெல்லாம் எல்லாரும் வாழ்க்கையில நடக்கிறது. சில இது வந்து என்னோட அனுபவம், சில இது வந்து நமக்கு ஏற்படுற அந்த நிகழ்ச்சியை வந்து நான் அப்படியே பிரதிபலிக்கிறேன். பட் நிறைய விஷயம் வந்து நம்ம எல்லாருக்கும் இந்த மாதிரி இருக்கு. சில பேர் சொல்ல தெரியும், சில பேருக்கு சொல்ல தெரியாது.
ஆமாங்க, ஆமாங்க, சொல்றதுக்கு நேரம் இருக்காது. அது எந்த மாதிரி சொல்றதுன்னு தெரியாது இல்லைங்களா? அந்த ஒரு பக்குவம் வந்து உங்ககிட்ட ரொம்ப நிறையவே இருக்கு. நல்லாவே சிறப்பாக செய்றீங்க ஸ்ரீ.
நன்றி மணி.
இத வந்து சாதாரணமா இப்ப நீங்க வந்து இப்ப நம்ம குரூப்ல பாக்குற ஒரு நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு, இல்ல தனியிலயும் சில பேருக்கு உங்களை கூப்பிட்டு அழைச்சு பாராட்டலாம் இல்லைங்களா? பொதுவான தளத்துல சொல்லாம தனிப்பட்ட தளத்துல வந்து சொல்றவங்களும் இருக்காங்க.
நிறைய பேர் பண்ணிருக்காங்க அந்த மாதிரி. நிறைய பேர் அப்பப்போ போன் பண்ணி சொல்லுவாங்க, நிறைய பேர் அப்பப்போ சொல்லுவாங்க நீங்க எந்த காரணத்து கொண்டோ இதை நிறுத்தாதீங்க, கொஞ்சம் இப்படியே பண்ணுங்க, நல்லா இருக்கு. ஏன்னா எங்களுக்கு தினமும் ஏதாவது படிக்கிறது. எனக்கு வந்து இது மெயின் இன்ஸ்பிரேஷன் வந்து மா நன்னன் ஒருத்தர் இன்று ஒரு தகவல் ரேடியோல வரும்.
முன்னாடி வந்து தொலைக்காட்சியில வந்து தமிழ் சொல்லி தருவாருங்க. எதிரில வந்து ஒரு 1000 பேர் இருக்க மாதிரி பேசுறாரு, என்னோட சிறப்பா நடிக்கிறாரு. நடிகர்கள் சிவாஜி கணேசன் அவரை பாராட்டினாரு. அப்புறம் ஆமாங்க, அப்புறம் இன்னொரு தகவல் வந்து அவருக்கு வந்து கடந்த மாதத்துல வந்து 100வது அவரு தவறிட்டாரு, 100வது பிறந்த நாள் கொண்டாடினாங்க அவருக்கு. இப்ப 100 வயது அவருக்கு.
போன நிகழ்ச்சியில நீங்க அவரை பத்தி பேசுனீங்க, அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவர் இழந்துட்டோனே, பட் ஆனா அவரு போனாலும் அவர் விட்டு சென்ற அந்த குரல் வந்து இன்னும் இருக்குது.
ஆமாங்க, ஆமாங்க.
அவரை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு குயில் தான் ஞாபகம் வரும்.
சரிங்க,
குயிலோட குரல் எப்படியோ அந்த மாதிரி அவரு 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 குரலுக்கும்
சரிங்க
பயங்கர வித்தியாசம். ஆனா ஒரு தனித்தன்மை அவருக்கு.
நிச்சயமாங்க, நிச்சயமாங்க.
அந்த இன்று ஒரு தகவல் தான் நான் இன்றைய ஒரு தகவல்னு ஒரு யாரு போட்டுக்கிட்டேன்.
சரிங்க, சரிங்க, சரிங்க. அதே மாதிரி நம்ம தென்கட்சி சாமிநாதன் அவர்களும் சென்னை வானொலியில இன்றைய ஒரு தகவல் சொல்லிட்டு இருந்தாருங்க. அவரும் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணுவாரு. அவரு அவரு கொஞ்சம் நகைச்சுவை கலந்தும் பேசுவார் அவரு.
கண்டிப்பா, கரெக்ட். ஆமா, நாங்க வந்துட்டு கேள்வி நிறைய வாட்டி கேட்டிருக்கேன், பட் ஆனா ரொம்ப ரெகுலரா கேக்குறது இல்ல.
சரிங்க, சரிங்க, சரிங்க. ஸ்ரீ வந்து இப்ப இன்றைய ஒரு தகவல், அதாவது இந்த இன்றைய இந்த சனிக்கிழமை இன்றைக்கான ஒரு தகவல் நிகழ்ச்சியை உங்களுடைய குரல்ல பதிவு பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு பிடித்த இன்றைய ஒரு தகவல் உங்களுக்கும் இருக்கும் இல்லைங்களா, அதையும் உங்களுக்காக கொஞ்சம் பதிவு பண்ணீங்கன்னா நல்லா இருக்குங்க.
கண்டிப்பாங்க மணி. இத படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல் ஒண்ணு சொல்லிடுறேன். நம்ம எல்லாரும் வந்து மழையை பார்த்திருப்போம். மேகத்துல இருந்து வர அந்த மழை வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல விழுகணும்ட்டு அதை எதிர்பார்க்காது, அதுவா விழுகுது. சில இது வந்து காத்துல பறந்து போய் வேற இடத்துல விழுகுது, சிலது நிலத்துல விழுகுது, மரத்துல விழுகுது, மழையில விழுகுது, சிலது சாக்கடையில விழுகுது. ஆனா இதெல்லாம் கலந்து போய் கடல்ல இருக்குது. அது மாதிரிதான் நாமளும் எங்கெங்கயோ பிறந்தோம், எங்கெங்கயோ வாழ்றோம், எங்கெங்கயோ வீட்டுல பிறந்தோம். ஒரு ஒரு ஒருத்தர் கிறிஸ்துவர் வீட்டுல, ஒருத்தர் புத்த மதத்தர் வீட்டுல, ஒருத்தர் இந்து வீட்டுல. ஆனா நம்ம எல்லாம் ஒரு முத்தமிழ் சங்கத்துல வந்து கடல் போல வந்து குவிஞ்சிருவோம். அது வந்து நம்ம அந்த மழைக்கு எனக்கு ரொம்ப நாளா அதை ஒப்பிட்டு பாக்குறேன். மழை மாதிரிதான் நம்மளும் அப்படின்னு தோணுது எனக்கு. எல்லாரும் அதே மாதிரி இருந்துட்டோம்னா நல்ல விதமா ஒரு பாகுபாடு இல்லாம ஒற்றுமையா இருக்கணும்ன்ற என்னோட ஆசை, ரிக்வஸ்ட்.
ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. அருமையாக சொன்னீங்க. இந்த சனிக்கிழமை காலையில எங்களுக்கு வந்து தொலைபேசி மூலமாக வந்து எங்களுக்கு மகிழ்வித்த உங்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஸ்ரீ.
தேங்க்யூ, தேங்க்யூ மணி. இப்போ அந்த இது கடைசியா ஒண்ணு படிச்சுட்டுமா?
சொல்லுங்க, சொல்லுங்க, அவசியம் சொல்லுங்க, காத்துக்கிட்டு இருக்கோம்.
ஓகே. பிடித்தது எல்லாம் கிடைப்பதும் இல்லை, கிடைப்பது எல்லாம் நிலைப்பதும் இல்லை, நிலைப்பது எல்லாம் மகிழ்ச்சியை தருவதில்லை, ஆனாலும் வாழ்கிறோம், இதுதான் வாழ்க்கை. இது ஒரு சின்ன ஒரு செயல் தாங்க, ஆனா அதுல கருத்து நிறைய இருக்குங்க. அது ரொம்ப நாளா அது அப்பப்போ படிச்சுப்பேன். நானே ஒரு டவுனா இருக்கும் போது எனக்கு ஒரு ஒரு சப்போர்ட் இல்லாத போது நானே இதை படிச்சுப்பேன். வாழ்றோம், ஆனா வாழ்க்கை ஒரு படகு மாதிரி அது எங்கெங்கயோ திசை திருப்பி போகுது. ஆனா நம்ம ஒரு ஏதோ ஒரு நோக்கு இருக்கு, நமக்கே தெரியாம ஒரு நோக்கத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். அதாங்க வாழ்க்கை.
ரொம்ப நன்றிங்க ஸ்ரீ, ரொம்ப நன்றிங்க. உங்களுக்கு எங்களுடைய முத்தமிழ் சங்க நேயர்கள் சார்பாக உங்களுடைய இந்த நாளும் எந்த நாளும் இனிய நாளாகட்டும் ஸ்ரீ. வணக்கம்.
நன்றி நன்றி மணி, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு தேங்க்யூ தேங்க்யூ. முத்தமிழ் சங்கம் அனைத்து நேயர்களுக்கும் நன்றி.
நல்லது நேயர்களே, அடுத்து நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் நடித்த படங்களை பற்றிய ஒரு வித்தியாசமான தொகுப்பு ஒன்று. தமிழில் 275 படங்களும், தெலுங்கில் 9 படங்களும், இந்தி மலையாளத்தில் தலா 2 படங்களும் நடித்துள்ளார். 17 படங்களில் கௌரவ வேடத்தில் தோன்றியிருக்கின்றார். அவர் கடைசியாக நடித்த படம் படையப்பா என்றாலும் அவரது நடிப்பில் கடைசியாக வெளிவந்த படம் பூ பொறிக்க வருகிறோம். இந்த 2 படங்களுமே 1999 வெளியானது. 7 வயது சிறுவனாக இருந்த பொழுது அரிதாரம் பூசி மேடையில் தோன்றிய சிவாஜி முதலில் நடித்த வேடமே பெண் வேடம். ராமாயணம் நாடகத்தில் சீதையாக நடித்தார். அதற்கு பிறகு தொடர்ந்து பல நாடகங்கள் பெண் வேடங்களில் தோன்றிய அவர் பின்னர் இந்திரஜித், பரதன் போன்ற பாத்திரங்களில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. சிவாஜி நடிப்பில் வெளியான முதல் படம் பராசக்தி என்ற போதிலும் அதற்கு முன்பே அவருடைய குரல் வெள்ளித்திரையில் ஒளித்திருக்கிறது. நிரபராதி என்கின்ற தமிழ் படத்தில் கிருஷ்ணமூர்த்தி என்கின்ற நடிகருக்கு அவர் பின்னணி குரல் கொடுத்திருக்கிறார். நடிகை அஞ்சலி தேவியை தயாரிக்க சிவாஜி நடிப்பில் ஒரே நேரத்தில் தமிழ் தெலுங்கு உருவான பூங்கோதை பரதேசி படங்களில் தான் பராசக்திக்கு முன் வெளியாகி இருக்க வேண்டும். ஆனால் பராசக்தி படத்தினுடைய தயாரிப்பாளர் பி ஏ பெருமாள் கேட்டுக்கொண்ட பேரில் அவருடைய படங்கள் வெளியீட்டை அஞ்சலி தேவி சில நாட்களுக்கு தள்ளி வைத்தாராம். இதனால் பராசக்தி சிவாஜியின் முதல் படமாக ஆனது. எம்ஜிஆர் நடிப்பதாக இருந்த அன்று சிந்திய ரத்தம் படத்தின் கதையை சிறிது மாற்றி சிவந்தமன் என்ற பெயரில் சிவாஜியை வைத்து இயக்கினார்கள். வெளிநாடுகளில் பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து போன்ற வெளிநாடுகளில் படமாக்கப்பட்ட முதல் தமிழ் படமான சிவந்தமண்ணில் சிவாஜி புரட்சி வீரனாக நடித்திருப்பார். நிறைய பாடல்கள், சண்டை காட்சிகள் நிறைந்த இந்த படம் 69 வெளியாகி வெற்றி பெற்றது. இது இந்தியிலும் தயாரிக்கப்பட்டது. இந்தியில் தமிழில் முத்துராமன் நடித்த பாத்திரத்தில் சிவாஜி நடித்திருப்பார். சிவாஜி நடித்த 2 இந்தி படங்களில் இதுவும் ஒன்று. கே பாலச்சந்தர் இயக்கத்தில் சிவாஜி நடித்த ஒரே படம் எதிரொலி. இந்த படம் 1970 வெளியானது. பலேபாண்டியா, சபாஷ் மீனா, ஊட்டி வரை உறவு, கலாட்டா கல்யாணம், 3 தெய்வங்கள், சுமதி என் சுந்தரி ஆகிய படங்களில் சிவாஜியினுடைய நகைச்சுவை நடிப்பு பெரும் வரவேற்பை பெற்றது. மோட்டார் சுந்தரம் பிள்ளை படத்தில் சிவாஜிக்கு மகளாக நடித்த ஜெயலலிதா பின்னர் பல படங்களில் அவருக்கு ஜோடியாக நடித்துள்ளார். சிவாஜி அவர்கள் நடித்த பாவரிசை படங்கள் மிகவும் பிரசித்தி பெற்றது. ஏ பிபி சிங் அவருடைய இயக்கத்தில் வெளியான படங்கள் பதிபக்தி, படிக்காத மேதை, பச்சை விளக்கு, படித்தால் மட்டும் போதுமா, பழனி, பாசமலர், பாலும் பழமும், பாகப்பிரிவினை, பார்த்தால் பசி தீரும், பாலாடை போன்ற படங்கள் சிவாஜி நடிப்பை பார்த்தவர்கள் அவர்கள் தங்களது குடும்பத்தில் ஒருவராகவே கருதினார்கள். அவரது நடிப்பில் ஐக்கியமாகி தியேட்டரில் கண்ணீர் விட்ட பெண்கள் அதிகம் ஏராளம்.
தொடர்பு கொள்ளுங்க. சவுந்தர் சுந்தர் அண்ட் ஷீபா ரியல் எஸ்டேட் துறையில நல்ல அனுபவம் உள்ள அருமையான தம்பதி. உங்க மனசுக்கு பிடிச்ச வீட்டை அவங்க அழகா தேர்ந்தெடுத்து கொடுப்பாங்க. உங்க சொந்த வீட்டை விற்கணும்னாலும் நல்ல லாபத்துல செஞ்சு கொடுப்பாங்க. சவுந்தர் அண்ட் ஷீபா நம்பிக்கைக்குரிய பாபுஜன் தாம்சன் தம்பதி. தொடர்புக்கான தொலைபேசி எண்கள் சவுந்தர் 021-686-788 ஷீபா 021-678-778 வீட்டு தொலைபேசி 630-1108. இனிமே வீடு வாங்க தயக்கம் உண்டா?
மாமோய், நம்ம கல்யாண நாளைக்கு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்கல்ல, சாஃப்ரான் போலாங்க மாமா. நம்ம அடுத்த வீட்டா இருக்கானிக்கா, போன வீக்கெண்டு சவுத் இண்டியன் பஃபேக்கு போயிட்டு வந்து இட்லி தோசை பொங்கல்னு அப்படியே நம்ம ஊர் மெனுவை கலக்குறாங்களாம். நம்மளும் போறோம். உங்களோட வேலை செய்தில் அந்த செவத்த தம்பி அவங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல கூட சாஃப்ரான் கேட்டரிங் தானாமா. குரூப் சின்னதோ பெருசோ அசத்துறாங்களாம். இப்போ மணக்கால் ஒரு பிரான்ச் இருக்காமே, சீக்கிரம் சட்டுப்புட்டுன்னு போனை போட்டு டேபிள் புக் பண்ணுங்க, போயிட்டு வந்துடலாமாமா.
Saffron Restaurant, 31 Ponsonby Road, 378-2122. Offer Manukau Branch, 57M Cavendish Drive, 263-9999. Saffron Indian Restaurant, .co.nz. For more specials and events, follow us on Facebook.
Mortgage Masters Limited. அன்பான எம்தமிழ்வர்களே, உங்களுக்கான சொந்த வீட்டை வாங்கிவிட்டீர்களா? தயக்கம் வேண்டாம், உடனடியாக நாடுங்கள். Mortgage Masters Limited. குறைந்த நேரத்தில் ஹோம் லோன் பெற்றிடவும், குறைந்த செலவிலான இன்சூரன்ஸ் கிடைக்கவும், இலவச சேவைக்கு நியூசிலாந்தில் சுமார் 32 வருடகால அனுபவத்தினை பெற்ற திரு நாதன் சுவாமிநாதன். மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட். இலக்கம் 619 டொமினியன் ரோட், பல்மோரல், அட்லாண்டா. மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட்.
சைக்கு தாழ் போட்டு அடைத்தென்ன லாபம், அதுதானே குடம் தன்னில் எரிகின்ற தீபம். மனதோடு திரை போட்டு மறைக்கின்ற மோகம், மழை நீரை பொழியாமல் இருக்கின்ற மேகம். சிலருக்கு சில நேரம் துணிச்சல்கள் பிறக்காது, துணிச்சல்கள் பிறக்காமல் கதவுகள் திறக்காது. பார்த்ததம்மா, பாட்டெடுக்க தாமதிக்க
காதலை வித்தியாசமாக சொல்லியிருக்கிறது தமிழ் சினிமா. சொல்லாத காதல், பேசாத காதல், பார்க்காத காதல், ஒருதலை காதல் என்று காதலின் சந்து வந்தெல்லாம் நுழைந்து கதை சொல்லியிருக்கிறார்கள் நம் இயக்குநர்கள். அப்படி வெளியான பல காதல் படங்களையும் ரசிகர்கள் தங்கள் மனதோடு பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். நினைத்து ரசிக்கவும் ரசித்து நினைக்கவும் அப்படி ஒரு படம்தான் இதயம். சென்னை மருத்துவக் கல்லூரியில் படிக்கிறார் கிராமத்திலிருந்து வந்திருக்கும் முரளி. தாழ்வு மனப்பான்மை, கூச்ச சுபாவம், பேசவே பயங்கொள்ளும் அவருக்கு உடன் படிக்கும் ஹீரா மீது வருகிறது காதல். ஆனால் அவரிடம் காதலை சொல்ல தைரியம் இல்லை. அதற்கான முயற்சிகளும் வீணாகிறது. ஒரு கட்டத்தில் தன்னை முரளி காதலிக்கிறார் என்று ஹீரா உணரும் பொழுது அவருக்கு இதய நோய். மகிழ்ச்சியோ அதிர்ச்சியோ அவரால் தாங்க முடியாது என்ற நிலையில் காதலை வெளிப்படுத்த முடியாமல் கண்ணீர் வடிகிறார் ஹீரா. கதையாக இது இவ்வளவுதான். ஆனால் திரைக்கதையில் ஒவ்வொரு காட்சியும் கவிதையாக செதுக்கியிருப்பார் இயக்குநரான கதிர். 90களில் பெண்களிடம் பேசுவதையே பெரும் குற்றமாக பார்த்த கிராமங்கள் அதிகம். காதலுக்காக ஏங்கிய, காதலை சொல்ல முடியாமல் தடுமாறி தவித்த பல முரளிகள் உருவமாக அதில் தெரிந்தார் முரளி. கதாநாயகி அறிமுகமான ஹீரா முதல் படத்திலேயே ரசிகர்களின் மனங்களை அள்ளி கொண்டார். கூலிங் கிளாஸ் அணிந்து க்ளோஸ்அப்பில் இந்த படத்துக்காக எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் அவ்வளவு பிரபலம் அப்பொழுது. அப்பர் மிடில் கிளாஸ் சென்னை பெண்களின் தோற்றத்தை அவர் அணிந்து வரும் காட்டன் புடவையும் காதலை சுமந்து கொண்டிருக்கும் கூந்தலின் ஒற்றை ரோஜாவும் ஆர்ப்பாட்டமில்லாத அழகும் நம்பும்படியாக காட்டியிருப்பார் இயக்குனர். இந்த படத்தின் வெற்றிக்கு இந்த ஜோடி பொருத்தமும் ஒரு காரணம். உணர்வை தொட்டு செல்லும் இந்த திரைப்படம் செய்ய வேண்டியதும் அதுதானே. அந்த காதலுக்கு, காதல் ஏக்கம் கொண்ட மனங்களுக்கு இளையராஜாவின் பாடல்களும் ஒரு பூஸ்ட் என்றே சொல்லலாம். சத்யஜோதி பிலிம்ஸ் தயாரித்த இந்த படத்தில் சின்னிதயன் முரளி நண்பராக நடித்திருப்பார். இந்த படத்தில் தான் முதன்மை நடன கலைஞராக அறிமுகமானார் பிரபுதேவா அவர்கள். 91ஆம் ஆண்டு வெளியான இந்த படம் இன்னும் துடித்து கொண்டிருக்கிறது உயிர்ப்போடு. கிராமத்துல ஒருத்தர் இருந்தாரு. ருசியான விதவிதமான வடைகள் சொல்றதுல வல்லவர். அதனால்தான் அவருக்கு, அதுதான் அவருடைய தொழில். அவருக்கு எழுத படிக்க தெரியாது, அதனால அவரு செய்தித்தாளையும் அவர் படிக்க மாட்டார். செய்தித்தாளை படிக்கிறன்ற பழக்கம் இல்லாதனால நாட்டுல என்ன நடக்குது என்பது குறித்து பெரிதாக எதுவும் அலட்டிக்க மாட்டார். அதனால டிவி பார்க்க பழக்கமும் அவருக்கு இல்லை. ஆனா அவருடைய முழு கவனமும் அவரது வடை தொழில மட்டுமே இருந்தது. வேறு எந்த சிந்தனையும் அவருக்கு இல்லை. விதவிதமான ருசியான வடைகளை தருவதில், அதுவும் குறைந்த விலையில தருவதனால அவரது கடைக்கு வாடிக்கையாளர்கள் கூட்டமும் மிக அதிகமாக இருந்தது. வருமானமும் நிறைவாக இருந்தது. அவரும் மகிழ்ச்சியாக இருந்தார். அவருக்கு ஒரு மகன் இருந்தான். அவன் சென்னையில் ஒரு பெரிய கல்லூரியில் எக்கனாமிக்ஸ் படிச்சுட்டு இருந்தாரு. ஃபேஸ்புக்கு ட்விட்டர் என சமூக வலைத்தளத்தில் மிகவும் ஆக்டிவாக இருக்கக்கூடியவர். விடுமுறையில் வந்துட்டு போவான். அப்படியே வந்தப்போ தந்தையோட கடைக்கும் போனான். அங்கே வடைகளுக்காக விதவிதமான மளிகை சாமான்கள், காய்கறிகள், எண்ணெய் வகைகள் என்ற ஏகப்பட்ட சரக்குகளை அப்பா வாங்கி வச்சுருந்த பார்த்தான். நேராக அப்பா கிட்ட போனான். என்னப்பா நீனு இப்படி இருக்க, நாட்டில் பொருளாதார மந்த நிலை இருக்கு, உனக்கு தெரியலையே. பல ஆட்டோமொபைல் கம்பெனிங்க ரொம்ப நஷ்டத்தில் இயங்கிட்டு இருக்கு, நிறைய ஷோரூம்களை மூடிட்டாங்க, நிறைய பேருக்கு வேலை பயிற்சி, இப்படி எல்லா இண்டஸ்ட்ரியும் ரொம்ப பண கஷ்டம் வந்து போகுது. பேங்கே திவாலாகிற இந்த காலத்தில் இந்த பணத்தை போய் இப்படி பண்ணி கண்ணா பண்ணான சரக்குகளை வாங்கி குவிச்சு வச்சுருக்கீங்களே அப்படின்னு தான் படித்த மைக்ரோ எக்கனாமிக்ஸ் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் கலந்து ஒரு அவர்கிட்ட பேசினான். இந்த மந்தநிலை பற்றி வாட்ஸ்அப்பில் வருகின்ற தகவல்களையும் தந்தைக்கு காமிச்சான். அதையெல்லாம் பார்த்து அவரோட தந்தையும், ஆகா நமக்கு தான் எழுத படிக்க தெரியாது, நம்ம பிள்ளை மெட்ராஸில் படிக்கிறான், அவன் சொன்னால் தப்பாக இருக்காது அப்படின்னு நினச்சாரு. உடனே தன்னிடம் இருக்கும் சரக்குகளை பாதியாக குறைச்சாரு. வாங்கின இடத்துல அதை திருப்பி தந்தார். ஆரம்பத்தில் ஒரு 50 விதமான வடை பஜ்ஜிலாம் போட்டவர் மறுநாளே ஒரு 10 விதமாக குறைச்சாரு. விற்பனையும் குறைஞ்சது. அவரது கடைக்கு அந்த வகை வகையாக சாப்பிட வந்த கூட்டம் வெரைட்டி கிடைக்காதனால பாதியாக குறைஞ்சது. வாடிக்கையாளருடைய கூட்டம் குறைஞ்சது பார்த்து இவரும் விற்பனையை மேலும் சுருக்கினார். உளுந்த வடையை மட்டுமே போட தொடங்கினார். உளுந்த வடையை மட்டும் விரும்பும் வாடிக்கையாளர் மட்டும் அந்த கடைக்கு வந்தாங்க. அதை பார்த்து அவரும் பதறினார். விற்பனை ரொம்ப மந்தமானதுனால நாளை முதல் என் கடையில் காலவரையற்ற விடுமுறை விடப்படுகிறது அப்படின்னு ஒரு கடையில் போர்டை மாட்டினார். தன் மகனை அழைச்சார். ஆமாம்ப்பா, நீ சொன்ன மாதிரியே நாட்டில் பொருளாதார மந்த நிலை இருக்குது. நம்ம கடைக்கு வர ஆட்கள் கூட குறைஞ்சிக்கிட்டே போய் கடைசியில் யாருமே வரலை, வியாபாரமும் படுத்துருச்சு. இருக்கிறதையாவது காப்பாற்றணும் தான் நானும் கடையை முடிட்டேன் அப்படின்னாரு. தான் படித்த எக்கனாமிக்ஸ் அறிவை கொண்டு தன் தந்தையை காப்பாற்றியதாக மகனும் நினச்சிக்கிட்டான், பெருமைப்பட்டான். ஆனால் நன்றாக ஓடிக்கின்ற வியாபாரம் நடந்துக்கிட்டு இருந்த கடையை எதற்காக அவர் மூடினார் என்பது வாடிக்கையாளர்கள் மட்டும் கடைசி வரைக்கும் தெரியவே இல்லை. நேர்களே, நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரம் இது. இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற தகவல்களும் பாடல்களும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன். உங்களுடைய விமர்சனங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மணிநலவன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போமா.